ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் என்று எத்தனை ஆவலோடு தாவீது கூறுகிறார். அதுபோல நீங்களும் அத்தகு ஆவலோடு வானொலி பெட்டிக்கு முன் இந்த காலை வேளையில் காத்திருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். உங்கள் வாஞ்சை வீண் போகாது, நிச்சயம் கர்த்தர் உங்களோடு பேசுவார்.
இன்று நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 21 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே எபேசு கடற்கரை பட்டணமாகிய மிலேத்துவிலே நாம் இருந்தோம். பவுலப்போஸ்தலன் எபேசு பட்டணத்து மூப்பர்களை சந்தித்து அவர்கள் பவுலின் கழுத்தை கட்டிக்கொண்டு முத்தம் செய்து கப்பல் வரைக்கும் அவனோடு கூட வந்து வழி அனுப்பினார்கள். அப்போஸ்தலனாய் பவுல் 3 சுவிசேஷ பிரயாணங்களை செய்திருக்கிறார். இப்பொழுது அவர் திரும்ப வருகிறார். எருசலேமை நோக்கி அவர் வரும்பொழுது இது ஒரு வெற்றி பவனியாகவே அமைகிறது என்று சொல்லலாம். வரும் வழியில்தானே அவர் அனுபவிக்கப் போகிற பாடுகளை குறித்து தேவன் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். எருசலேமிலே தனக்கு பாடுகள் காத்திருக்கிறது என்பதை அறிந்து கொண்டவராகவே வருகிறார். கப்பல் ஏறி இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி பிரயாணப்படுகிறார். பாருங்கள் அப்போஸ்தலர் 21 அதிகாரம் முதல் 2 வசனங்கள்.
நாங்கள் அவர்களை விட்டு பிரிந்து துறை பெயர்ந்த பின்பு நேராயோடி கோஸ் தீவையும் மறுநாளிலே ரோது தீவையும் சேர்ந்து அவ்விடம் விட்டு பத்தாரா பட்டணத்துக்கு வந்து அங்கே பெனிக்கே தேசத்திற்கு போகிற ஒரு கப்பலை கண்டு அதிலே ஏறிப்போனோம்.
அப்போஸ்தலனாய பவுலுடைய பிரயாணத்தை நீங்கள் கவனிக்கிறீர்களா? மிலேத்துவிலே அவர்கள் கப்பல் ஏறி சின்ன ஆசியாவின் தெற்கு கரை ஓரமாக பிரயாணம் செய்து வருகிறார்கள். பத்தாராவிலே அவர்கள் கப்பல் மாறுகிறார்கள். இப்பொழுது செசரியாவிற்கு வடக்கு பக்கமாக உள்ள தீரு பட்டணத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இது பெனிக்கே நாட்டிலே இருக்கிறது. இன்று அந்த பகுதி லெபனான் என்று அழைக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 3 வசனம்.
சீப்புரு தீவை கண்டு அதை இடதுபுறமாக விட்டு சீரியா நாட்டிற்கு ஓடி தீரு பட்டணத்துறையில் இறங்கினோம். அங்கே கப்பலின் சரக்குகளை இறக்க வேண்டியதாயிருந்தது.
இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கங்கள் நமக்கு ஆர்வம் கொடுக்கக்கூடியதாயிருக்கிறது. சீப்புரு தீவை கண்டு என்று சொல்லும்பொழுது சீப்புரு தீவுக்கு தெற்கு பக்கமாக கடலிலே பிரயாணம் செய்யும்பொழுது தூரத்திலே அவர்களுக்கு இடது பக்கமாக சீப்புரு தீவை கண்டு அது சீப்புரு தீவுதான் என்பதை அடையாளம் கண்டுகொண்டார்கள். ஆனால் அவர்கள் அங்கே செல்லவில்லை. அவர்கள் முக்கியமான வியாபார ஸ்தலமாக அந்நாளிலே விளங்கிய தீரு பட்டணத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். வசனம் 4 பாருங்கள்.
அவ்விடத்திலுள்ள சீஷரை கண்டுபிடித்து அங்கே 7 நாள் தங்கினோம். அவர்கள் பவுலை நோக்கி, நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே சொன்னார்கள்.
பவுலப்போஸ்தலன் எருசலேமுக்கு சென்றது ஒரு தவறு என்று சொல்லுகிற சிலர் இந்த வசனத்தை தான் இதற்காக சுட்டிக்காட்டுகிறார்கள். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது போல நீர் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று ஆவியின் ஏவுதலினாலே அவர்கள் சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம். நான் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தனக்கு எதிராகவே செயல்படுகிறதில்லை. முன்பு ஏற்கனவே பவுலப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்திய காரியத்தை தான் இங்கேயும் அவர் சொல்கிறார். அப்போஸ்தலனாய் பவுல் தேவையான அளவு தியாகம் செய்ய முன்வராத வரை அவர் எருசலேமிற்கு செல்லக்கூடாது. ஆனால் பவுல் மிக தெளிவாக அறிந்தவராக தன்னை தியாகமாக ஒப்புக் கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறார் என்பதை கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவுக்காக மரிக்கவும் அவர் ஆயத்தமாகவே இருந்தார். இவ்வாறுதான் இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அவர் எருசலேமிற்கு சென்றது கர்த்தருடைய சித்தத்தின்படியே சென்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இங்கே அவர் செல்வதற்கு முக்கியமான ஒரு காரணம் இருந்தது. அது நல்ல ஒரு காரணம். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்கள் பண தேவை உள்ளவர்களாய் இருந்தபடியினாலே புறஜாதியான கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு பவுலப்போஸ்தலனுடைய கரத்திலே காணிக்கையை கொடுத்து அனுப்பியிருந்தார்கள். இதை எருசலேம் திருச்சபையிலே தன்னுடைய சொந்த கரங்களினாலே ஒப்படைக்க அவர் விரும்பினார். ஏன் தெரியுமா? அவருடைய கரங்களே ஒரு காலத்திலே எருசலேம் திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டது. ஒரு வகையாக பார்ப்போம் என்றால் எருசலேம் விசுவாசிகள் இருந்த நிலைமைக்கு பவுலப்போஸ்தலனும் ஒரு காரணமாய் இருந்திருக்கிறார். எனவேதான் எருசலேமிற்கு இவருக்கு பதிலாக யாரையாவது அனுப்பலாம் என்று அவர் சிந்திக்கவில்லை. தானே எருசலேமிலே போய் திருச்சபை மக்களுக்கு இந்த உதவித் தொகையை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டார். அப்போஸ்தலனாய பவுல் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக எருசலேம் சென்றார் என்று சொல்வதை நான் மறுப்பதற்கு மற்றும் ஒரு காரணம், அவருடைய எழுத்துக்களிலேயே அதை குறித்து பின்னாலே அவர் எழுதியிருக்கிறார். ரோம் நகரத்திலே அவர் சிறைச்சாலையிலே இருந்தபொழுது அவருடைய தேவைக்காக பிலிப்பி திருச்சபை மக்கள் கொடுத்து அனுப்பினார்கள். அவருடைய நிலையை அறிந்து அவரை குறித்து பரிதாபப்பட்டார்கள். ஆனால் அதை குறித்து அவர் எழுதும்பொழுது பிலிப்பியர் 12:12 சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பவுலப்போஸ்தலனுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட கஷ்டங்கள், அவர் சிறைப்பட்ட காரியமும் கூட சுவிசேஷம் கடந்து செல்வதை தடை செய்யவில்லை. எனவே பவுலப்போஸ்தலன் தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே போய்விட்டார் என்று நாம் சொல்ல முடியாது. மேலும் ஞாபகம் இருக்கிறதா, அனனியாவுக்கு கர்த்தர் தரிசனமாகி பவுலை போய் சந்திக்கும்படியாக கூறும்பொழுதும் அனனியாவை பார்த்து இவ்வாறு அவர் கூறினார். கவனியங்கள், வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:15-16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். கடந்த பல நாட்களாக நாம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தை கற்று வருகிறோம். இதுவரை பவுலப்போஸ்தலன் எந்த ராஜாக்களுக்கு முன்னதாகவும் அதிகாரிகளுக்கு முன்னதாகவும் நின்றதாக நாம் பார்க்கவில்லை. எனவே அவன் அவ்வாறு நிற்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்திருக்கிறது. அடுத்த அதிகாரத்திலேயே அவன் ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பதை நாம் பார்க்க போகிறோம். அகரிப்ப ராஜாவுக்கு முன்னாலே அவர் சாட்சி கொடுக்கிறார். ஒருவேளை ரோம் நகரத்திலே நீரோமன்னனுக்கு முன்பதாகவும் அவர் சாட்சி பகிர்ந்திருக்க வேண்டும். பிலிப்பியர் நிருபத்தை நாம் வாசிக்கும் பொழுது 4:22 வாசிப்பது போல, ராயனுடைய அரண்மனையிலே உள்ளவர்களையும் கர்த்தருக்காக அவர் ஆதாயப்படுத்தி இருக்கிறார் என்பது தெரிய வருகிறது. ஏனென்றால் ரோம சிறையிலே இருக்கும் பொழுதுதான் அந்த கடிதத்தை அவர் பிலிப்பியருக்கு எழுதினார். மட்டுமல்ல, ஏற்கனவே நான் கூறியது போல 2 தீமோத்தேயு 4:7 பவுல் எழுதும்பொழுதும், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று தெளிவாக சொல்கிறார். கர்த்தருடைய சித்தத்திற்கு வெளியே அவர் சென்றிருப்பார் என்றால் இவ்வளவு உறுதியாக இந்த வாக்கியத்தை அவர் சொல்ல முடியாது. கர்த்தருடைய ஊழியத்திலே இருக்கிற நாம் ஒவ்வொருவருமே அடிக்கடி பின்னாலே திரும்பி பார்த்து எந்த சூழ்நிலையிலாவது நாம் ஆண்டவருடைய சித்தத்திற்கு வெளியே காலடி எடுத்து வைத்திருக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். ஒருவேளை அறியாமல் தெரியாமல் நமக்கு வந்த ஏதோ ஒரு அழுத்தத்தினாலே அப்படி செய்திருப்போம் என்றாலும் உணர்வு பெற்ற உடனே நாம் அதை சரி செய்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது. பவுலப்போஸ்தலன் எருசலேமிற்கு சென்ற இந்த காரியத்தை குறித்து நான் பல காரியங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொண்டதின் நோக்கம், பலர் அவர் அப்படி சென்றிருக்க கூடாது என்று சொல்லுகிறதுனாலேயே. சரி, அப்போஸ்தலர் 21:5 பாருங்கள்.
அந்த நாட்கள் நிறைவேறின பின்பு நாங்கள் புறப்பட்டு போகையில் அவர்கள் எல்லாரும் மனைவிகளோடும் பிள்ளைகளோடும் கூட பட்டணத்துக்கு புறம்பே எங்களை வழிவிட்டு அனுப்பும்படி வந்தார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நாங்கள் முழங்கற்படியிட்டு ஜெபம் பண்ணினோம்.
இங்கே பவுலப்போஸ்தலன் செய்த ஒரு அருமையான காரியத்தை பார்க்கிறோம். கடற்கரை ஓரத்திலே பவுலப்போஸ்தலன் தன்மேலே அன்பு பாராட்டின திருச்சபை தலைவர்களோடு கூட முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறார். அருமையானவர்களே, நாம் ஜெபிக்கும்பொழுது இருக்க வேண்டிய சிறந்த ஒரு நிலை முழங்கால் படியிட்டு இருப்பது. என்றாலும் நாம் எந்த இடத்திலேயும் எந்த நிலைமையிலே இருந்தும் ஜெபிக்கலாம். அதிகமாக பிரயாணம் செய்யும் பலர் தன்னுடைய பிரயாண நேரங்களை ஜெப நேரங்களாய் மாற்றியிருப்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நாம் தனித்து நம்முடைய வீட்டிலே இருக்கும்பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் ஜெபிப்பதற்காக முழங்கால் படியிடுவது சிறந்த ஒரு காரியம். அப்போஸ்தலர் 21:6-7 பாருங்கள்.
ஒருவரிடத்தில் ஒருவர் உத்தரவு பெற்றுக்கொண்ட பின்பு நாங்கள் கப்பல் ஏறினோம். அவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பிப் போனார்கள். நாங்கள் கப்பல் யாத்திரையை முடித்து தீரு பட்டணத்தை விட்டு பித்தோலமாய் பட்டணத்துக்கு வந்து சகோதரரை வினவி அவர்களிடத்தில் ஒரு நாள் தங்கினோம்.
பவுலப்போஸ்தலன் அங்கே ஏன் அதிக காலம் தங்கவில்லை என்பதை குறித்து நான் யோசிப்பது உண்டு. இறுதியாக பவுலப்போஸ்தலன் சென்ற ஒவ்வொரு இடங்களிலேயும் அவனை வழிவிட்டு அனுப்ப வந்த விசுவாசிகளின் கூட்டத்தை பார்க்கும்பொழுது அது அற்புதமானதாய் இருக்கிறது. எனவே இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்வது என்ன? 1வது நூற்றாண்டின் இறுதியிலே ரோம சாம்ராஜ்யம் முழுவதிலேயும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த பல லட்சக்கணக்கான மக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 21:8 பாருங்கள்.
மறுநாளிலே பவுலை சேர்ந்தவர்களாகிய நாங்கள் புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து ஏழு பேரில் ஒருவனாகிய பிலிப்பெனும் சுவிசேஷகனுடைய வீட்டில் பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம்.
இப்பொழுது பவுல் மத்தியதரை கடலின் வலது கடற்கரையிலே வடக்கே இருந்து தெற்கு நோக்கி ஒவ்வொரு இடமாக செல்கிறார். பவுலுடைய நாட்களிலே அந்த கடற்கரையிலே பேருந்து கிடையாது. ஆனால் பல சமயங்களிலே அவர் அந்த பாதையிலே நடந்து சென்றிருக்கிறார். அந்த பாதையிலே அநேக விசுவாசிகளை அவர் சந்தித்திருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை நிமித்தமாக வெவ்வேறு பட்டணங்களிலே வெவ்வேறு கிராமங்களிலே போய் ஊழியம் செய்யும் பொழுது அங்கே இருக்கிற விசுவாசிகளை பார்க்கும்பொழுது அது நம்மை கர்த்தருக்குள்ளே மகிழச் செய்கிறதாய் இருக்கிறது. போதகராயிருக்கிற பலர் ஒரே திருச்சபையிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறதுனாலே பல சமயங்களிலே சோர்ந்து போய் எலியாவை போல தாங்கள் ஒருவர் மட்டுமே இவ்வளவு அக்கறையோடு பணி செய்வதாகவும் கஷ்டப்படுவதாகவும் எண்ணுவார்கள். பாருங்கள், அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 9 வசனம்.
தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகளாகிய 4 குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள்.
பிலிப்பு ஒரு சுவிசேஷகன். சுவிசேஷகன் என்றால் நற்செய்தியை அறிவிக்கிறவன். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறது போல பெண்களும் திருச்சபையிலே முக்கியமான நிலைமை வகித்திருக்கிறார்கள். இந்த பெண்களுக்கு தீர்க்க தரிசன வரம் கொடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. அவர்கள் தீர்க்க தரிசனம் கூறின அந்த காலகட்டங்களிலே புதிய ஏற்பாடானது எழுதப்படவில்லை. எனவே தீர்க்க தரிசன வரம் தேவையானதாய் இருந்தது. வசனங்கள் 10-11 பாருங்கள். அப்போஸ்தலர் 21:10-11 வசனங்கள்.
நாங்கள் அநேக நாள் அங்கே தங்கியிருக்கையில் அகபு என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்க தரிசி யூதேயாவிலிருந்து வந்தான். அவன் எங்களிடத்தில் வந்து பவுலினுடைய கச்சையை எடுத்து தன் கைகளையும் கால்களையும் கட்டிக்கொண்டு, இந்த கச்சையை உடையவனை எருசலேமிலுள்ள யூதர் இவ்விதமாய் கட்டி புறஜாதியார் கைகளில் ஒப்புக் கொடுப்பார்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார் என்றான்.
எருசலேமுக்கு பவுல் அப்போஸ்தலன் செல்லும்பொழுது அங்கே என்ன நடக்கும் என்பதை தூய ஆவியானவர் பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். இங்கே அவர் வெளிப்படுத்துவதன் மூலமாக அவர் என்ன கேட்கிறார்? பவுலே, இதுதான் நீ சந்திக்கப் போகிற சம்பவம், அதை சந்திக்க நீ ஆயத்தமாயிருக்கிறாயா என்பதுதான் கேள்வி. தான் இடறுவதற்கு தேவன் காரணமாயிருந்தார் என்று பவுல் எண்ணாதபடி முன்னதாகவே இவற்றை கூறுகிறார். தனக்கு என்ன நிகழப்போகிறது என்பதை பவுல் அறிந்திருக்கிறார். என்றாலும் பூரண சம்மதத்துடன் அவர் அதை ஏற்றுக் கொள்கிறார். சொல்லப்போனால் 11 வசனத்திலே நாம் வாசித்த தீர்க்க தரிசனம் பவுலுக்கு புதிய ஒன்று அல்ல. 20 அதிகாரத்திலேயே சின்ன ஆசியாவிலே பவுல் இருக்கும்பொழுதே அவர் கட்டப்படப் போகிறார், துன்பப்படப் போகிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் அறிவித்துவிட்டார். அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 12-13 வசனங்கள்.
இவைகளை நாங்கள் கேட்டபொழுது எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று நாங்களும் அவ்விடத்தாரும் அவனை வேண்டிக் கொண்டோம். அதற்கு பவுல், நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமில் நான் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்றான்.
ஞாபகம் இருக்கிறதா? இது லூக்காவினுடைய கையெழுத்து. லூக்காவும் மற்றவர்களும் பவுல் அப்போஸ்தலன் எருசலேமிற்கு சென்று பாடுபடுவதை விரும்பவில்லை. ஆனால் ஆவியானவர் பவுல் கட்டப்படப் போகிறார் என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். அவர் இயேசுவுக்காக கட்டப்படுவதற்கு மட்டுமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாயிருந்தார். அவர்கள் அழுது அவருடைய இருதயத்தை உடைந்து போக பண்ணக்கூடாது என்று கேட்டுக் கொள்கிறார். இங்கே உள்ள விசுவாசிகள் பவுல் அப்போஸ்தலனை குறித்து எவ்வளவு அக்கறையோடு செயல்படுகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஆம், அவர்கள் எல்லாரும் அவரை அந்த அளவு நேசித்தார்கள். இன்றைக்கும் தங்கள் போதகரை நேசிக்கும் திருச்சபை மக்கள் போதகருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாகவும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளையும் பணிபடிகளையும் செய்ய மனதுள்ளவர்களாயும் காணப்படுவார்கள். அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 14 வசனம்.
அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவதென்று அமர்ந்திருந்தோம்.
ஆம், கர்த்தருடைய சித்தம் என்பதனாலே எல்லாருடைய உள்ளத்திலேயும் இப்பொழுது ஒரு அமைதல் உண்டாகிறது. அங்கே இருந்த யாவரும் ஆண்டவருடைய சித்தத்திற்கு எதிராக எதையுமே செய்ய விரும்பவில்லை என்பதையும் இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. கவனியுங்கள், அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 15-17 வசனம் வரை.
அந்த நாட்களுக்கு பின்பு நாங்கள் பிரயாண சாமான்களை ஆயத்தம் பண்ணிக்கொண்டு எருசலேமுக்கு போனோம். செசரியா பட்டணத்திலுள்ள சீஷரில் சிலர் எங்களுடனே கூட வந்ததுமன்றி, சீப்புரு தீவானாகிய மினாசோன் என்னும் ஒரு பழைய சீஷரிடத்திலே நாங்கள் தங்கும்படியாக அவனையும் தங்களோட கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நாங்கள் எருசலேமுக்கு வந்தபோது சகோதரர் எங்களை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள்.
கவனித்தீர்களா? அவர் எருசலேமுக்கு வந்தபொழுது அங்கே இருந்த விசுவாசிகள் அவரை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். வசனம் 18.
மறுநாளிலே பவுல் எங்களை கூட்டிக் கொண்டு யாக்கோபினிடத்திற்கு போனான். மூப்பர் எல்லாரும் அங்கே கூடி வந்தார்கள்.
இப்பொழுது பார்த்தீர்களா, பவுல் அப்போஸ்தலனுக்கு சிறந்த ஒரு வரவேற்பு எருசலேமிலே கிடைக்கிறது. இப்பொழுது அவர் மிக முக்கியமான ஒருவர். இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறி அறிவிக்கும் ஊழியத்திலே இருக்கிறார். அவருடைய சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவின் அச்ச அடையாளங்களை தரித்தவராயிருக்கிறார். வசனங்கள் 19 முதல் 21 வரை பாருங்கள்.
அவர்களை அவன் வினவி, தன் ஊழியத்தினாலே தேவன் புறஜாதிகளிடத்தில் செய்தவைகளை ஒவ்வொன்றாய் விவரித்து சொன்னான். அதை அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாயிருக்கிறதை பார்க்கிறீரே. அவர்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்துக்காக வைராகியமுள்ளவர்களாயிருக்கிறார்கள். புறஜாதிகளிடத்தில் இருக்கிற யூதர் எல்லாரும் தங்கள் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணவும் முறைமைகளின்படி நடக்கவும் வேண்டுவதில்லை என்று நீர் சொல்லி இவ்விதமாய் அவர்கள் மோசேயை விட்டு பிரிந்து போகும்படி போதிக்கிறீரென்று இவர்கள் உம்மை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள்.
இங்கே நாம் வாசித்தது போல பவுலப்போஸ்தலன் உண்மையாகவே செய்து கொண்டிருந்த காரியத்தை திரித்து கூறுகிறார்கள். அவர் கற்றுக் கொடுத்தார் என்று அவர்கள் சொல்லுகிற எதையுமே அவ்விதமாக அவர் கற்றுக் கொடுக்கவே இல்லை. மற்றும் ஒரு முக்கியமான வேத பகுதிக்கு இப்பொழுது நாம் வந்திருக்கிறோம். ஏனென்றால் இதை குறித்தும் பல வேத பண்டிதர்கள் வித்தியாசமாய் சொல்லுகிறார்கள். பவுலப்போஸ்தலன் எருசலேமிற்கு சென்று யூத சடங்காச்சாரங்களை நிறைவேற்றிய பொழுது நிச்சயமாக பலி கொடுத்திருப்பார். அப்பொழுது அவர் கர்த்தருடைய சித்தத்திற்கு உள்ளே இருந்தாரா இல்லையா என்பதை குறித்து விவாதிப்பார்கள். எருசலேமில் உள்ள விசுவாசிகள் என்று சொல்லும்பொழுது ஆயிரக்கணக்கான யூத கிறிஸ்தவர்களை அது குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவிலே இவர்கள் முழுமை பெற்றிருந்தாலும் மோசேயின் பிரமாணங்களை அவர்கள் மறந்து போகவில்லை. ஆனாலும் புறஜாதியான மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழே வரவேண்டும் என்று அவர்களை கட்டாயப்படுத்தவில்லை. மறுபக்கத்திலே புறஜாதியான மக்களும் யூத விசுவாசிகள் யூத பழக்க வழக்கங்களை பிரமாணங்களை குறித்த காரியங்களை விட்டுவிட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்களும் ரட்சிப்பிற்கு இயேசுவையே விசுவாசிக்கிறவர்களாயிருந்தார்கள். தேவனுடைய கிருபையானது புறஜாதி மக்களை மோசேயின் பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தாத பொழுது, அதே கிருபையானது யூதர்கள் பிரமாணங்களையே கை கொண்டாலும் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டது. உதாரணமாக அந்தியோகியாவிலே பவுலை சந்திக்கும் வரை பேதுரு மோசேயின் பிரமாணத்திற்கு எதிராக எதையுமே சாப்பிடவில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். யூத விசுவாசிகள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட எதையுமே உட்கொள்ள மறுத்தார்கள் என்பதும் தெரியும். ஆனால் அது புறஜாதியான விசுவாசிகளை எந்த விதத்திலேயும் பாதிக்கவில்லை. இருந்தாலும் மற்றொரு விசுவாசிக்கு அது இடையூறாய் காணப்படும் என்றால் அது தவறு என்று பவுலும் போதித்தார். எனவேதான் 1 கொரிந்தியர் 8:8 பவுல் சொல்லும்பொழுது, போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினாலெனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதனால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு மனிதன் குறிப்பிட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடியிலே வளர்க்கப்பட்டவனாயிருப்பான் என்றால் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகும் அவன் அந்த பழக்க வழக்கங்களிலே தொடரலாம் என்றும் குறிப்பிடுகிறார். உதாரணமாக 1 கொரிந்தியர் 7:17 வரை பாருங்கள். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்ததெப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்ததெப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் இல்லாதவனாயிருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதே காரியம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். ஆனால் பாவமான எந்த பழக்க வழக்கமும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே வரும்பொழுது அவனை விட்டு அகற்றப்பட வேண்டும். பவுலப்போஸ்தலன் இந்த கொள்கையையே கிறிஸ்துவுக்காக தான் ஆதாயப்படுத்தின மக்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றும்படியாய் செய்தார். கவனியங்கள் 1 கொரிந்தியர் 9:19-23 வரை வாசிக்கிறேன். நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாயிருந்தும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனைப் போலவுமானேன். நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவுமானேன். அப்படியிருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாயிருக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனைப் போலானேன். எப்படியாயிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சுசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதே நிமித்தமே இப்படி செய்கிறேன். எனவே இங்கே எருசலேமிலே பவுலப்போஸ்தலன் செய்யும் காரியத்தை குறித்து நாம் குறை சொல்ல வேண்டியதில்லை. யூத ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக அவர் யூதர்களுக்கு யூதர்களைப் போல செயல்பட்டதை தேவனுடைய கிருபை அனுமதித்தது. இந்த பின்னணியத்தின் அடிப்படையிலே பவுலுடைய செயலை நாம் புரிந்து கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். இப்பொழுது அப்போஸ்தலர் 21 அதிகாரம் 22 முதல் 26 வரை பாருங்கள்.
இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன? நீர் வந்திருக்கிறீரன்றி இவர்கள் கேள்விப்பட்டு நிச்சயமாய் கூட்டம் கூடுவார்கள். ஆகையால் நாங்கள் உமக்கு சொல்லுகிறபடி நீர் செய்ய வேண்டும். அதென்னவென்றால், பிரார்த்தனை பண்ணிக் கொண்டவர்களாகிய 4 பேர் எங்களிடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை நீர் சேர்த்துக்கொண்டு அவர்களுடனே கூட சுத்திகரிப்பு செய்து கொண்டு அவர்கள் தலைசவரம் பண்ணிக் கொள்வதற்கு செல்லுமானதை செலவு செய்யும். அப்படி செய்தால் உம்மை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள் அபத்தம் என்றும், நீரும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு நடக்கிறவர் என்றும் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். விசுவாசிகளான புறஜாதியார் இப்படிப்பட்டவர்களை கைக்கொள்ளாமல் விக்கிரகங்களுக்கு படைத்ததற்கும் இரத்தத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் வேசித்தனத்திற்கும் விலகியிருக்க வேண்டுமென்று நாங்கள் தீர்மானம் பண்ணி அவர்களுக்கு எழுதி அனுப்பினோமே என்றார்கள். அப்பொழுது பவுல் அந்த மனுஷரை சேர்த்துக்கொண்டு மறுநாளிலே அவர்களுடனே கூட தானும் சுத்திகரிப்பு செய்து கொண்டு தேவாலயத்தில் பிரவேசித்து அவர்களில் ஒவ்வொருவனுக்காக வேண்டிய பலி செலுத்தி தீருமளவும் சுத்திகரிப்பு நாட்களை நிறைவேற்றுவேன் என்று அறிவித்தான்.
பவுலப்போஸ்தலன் என்ன செய்ய வேண்டும்? அவர் எருசலேமை வந்தடைந்து இங்கே திருச்சபையாலே நல்ல வரவேற்பு பெற்றுக் கொண்டார். புறஜாதியான விசுவாசிகளிடத்திலிருந்து கொண்டு வந்த உதவித்தொகையை ஒப்படைத்தார். அவருடைய அறிக்கையை கவனித்து புறஜாதியான மக்களும் விசுவாசத்திற்குள்ளே வருவதை குறித்து அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இப்பொழுது அவர்கள் பவுலினிடத்திலே எருசலேம் பட்டணத்திலேயும் ஆயிரக்கணக்கான யூத மக்கள் கிறிஸ்துவின் பக்கமாக திரும்பி அவரை இரட்சகராக மேசியாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை குறிப்பிடுகிறார்கள். திருச்சபையிலே எந்த ஒரு பிளவும் இருப்பதை யாரும் விரும்பவில்லை. இயேசு கிறிஸ்துவின் திருச்சபை ஒன்றே ஒன்றுதான். யூத திருச்சபை புறஜாதியான திருச்சபை என்றல்ல. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் ஒரு யூதன் தொடர்ந்து யூதனாக இருக்கக்கூடாது என்பதல்ல. எனவே அவர்கள் பவுலை பார்த்து, கவனியும், நீர் ஒரு யூதனாயிருக்கிறீர், அதுதான் உம்முடைய பின்னணியம், யூதர்களையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்த விரும்புகிறீரா என்று கேட்கும்பொழுது, ஆம், நிச்சயமாக என்று பவுல் கூறுகிறார். எனவே அவர்கள் அவரை பார்த்து, அப்படியென்றால் நீர் யூதனாயிருக்கிறபடியினாலே இந்த 4 யூத மனிதர்களோடு கூட உம்முடைய உறுதிமொழியை நீர் நிறைவேற்றலாம். அவர்கள் இப்பொழுது தலையை சவரகம் பண்ணி தேவாலயத்திற்குள்ளே போகிறார்கள். அவர்களோடு நீரும் செல்கிறீரா என்று கேட்டபொழுது, நிச்சயமாக என்று பவுல் சொல்கிறார். யாரும் கட்டாயப்படுத்தினபடியினாலே பவுலப்போஸ்தலன் இந்த காரியத்தை செய்யவில்லை. யூத ஜனங்களை ஆதாயப்படுத்தும்படிக்கே அவர் அவ்வாறு செய்தார். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் கட்டாயம் பொருத்தனை செய்ய வேண்டும் என்பதல்ல. பொருத்தனை செய்ய நீங்கள் விரும்பினால் செய்யலாம். கிருபையின் அடியிலே உங்கள் விருப்பம் போல நீங்கள் பொருத்தனை செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் நிறைவேற்றும் பொருத்தனையினாலே நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை, கிருபையினாலேயே நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் என்பதை குறித்த உறுதி எப்பொழுதும் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். நிகழ்ச்சியை கேட்ட அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்தை மனதிலே பதித்துக் கொள்வோமா? அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தருக்காக பாடுபட வேண்டியதாயிருந்தாலும் அவருடைய சித்தத்தின் மையத்திலே இருப்பதையே விரும்பி தொடர்ந்து தன்னுடைய பிரயாணத்திலே எருசலேமை நோக்கி அவர் வந்து கொண்டிருந்தார். எத்தனையோ பேர் அவர் எருசலேமிற்கு செல்வதை தடை செய்தாலும் கர்த்தருக்காக கர்த்தருடைய நோக்கம் அவருடைய வாழ்க்கையிலே அதுவாக இருக்கிறபடியினாலே அதை நிறைவேற்ற தன்னையே அர்ப்பணித்தார். நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ, என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ, எந்த பாதையிலே நம்மை எடுத்துச் செல்ல விரும்புகிறாரோ அந்த பாதையிலே நாம் நடந்து செல்ல முழுமையாக மனமுவந்து நம்மை அர்ப்பணிப்போமா? அவர் எல்லாரையும் ரட்சிக்கும்படியாக யூதனுக்கு யூதனாகவும் கிரேக்கருக்கு கிரேக்கராகவும் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தரை அறியாத அநேகர் அறிந்து கொள்வதற்காக நம்முடைய சுய நலங்களை, நம்முடைய மன விருப்பங்களை விட்டுக் கொடுத்து தியாகங்களை செய்து மற்றவர்களை ஆண்டவரிடத்திலே ஆதாயப்படுத்த அர்ப்பணிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, பவுலப்போஸ்தலனுடைய அர்ப்பணிப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலேயும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே அவர் இருந்தபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் எப்பொழுதும் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சித்தத்தின் மையத்திலே காணப்பட காத்துக்கொள்ளும். எங்களுடைய வாழ்க்கையிலே என்னென்ன சம்பவங்கள் நடைபெற நீர் விரும்புகிறீரோ, கர்த்தாவே, நீர் எதை திட்டமிட்டிருக்கிறீரோ அதை மனமோந்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஐயா. உம்முடைய நாமத்தை நிமித்தம் இந்த நாட்களிலே கஷ்டங்கள் வழியாக, பாடுகள் வழியாக, துன்பங்கள் வழியாக, கண்ணீரின் வழியாக நடந்து செல்கிறவர்களுக்காக குறிப்பாய் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த பாதையிலே நடப்பதற்கு தேவையான உம்முடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேரே கொடுத்தருளும். படுக்கையிலே இருந்தாலும், பாடுகளின் மத்தியிலே இருந்தாலும், தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற உறுதியோடு இருப்பார்கள் என்றால் நீரே அவர்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்த ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் இருக்கிற எந்த சூழ்நிலையிலேயும் மற்ற அநேகரை உமக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியாக நீர் கொடுக்கும் மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையிலே அவர்களுக்கு எடுத்துக் கொடுப்பதற்காக நாங்கள் எதை எதை விட்டுவிட வேண்டுமோ, எதை எதை தியாகம் செய்ய வேண்டுமோ அதை தியாகம் செய்ய ஏற்ற மனப்பக்குவத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று, எனக்கு தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஏசாயா 46:4. ஏசாயா 46:4.